ஒவ்வொரு நாளும் நாளைய வாழ்க்கையை பற்றிய பலவிதமான எண்ணங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் சந்தேகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையுடனும் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் இதனை அறியாதவர்களாக, உள்ளத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனிக்காதவர்களாக, நம்முடைய பார்வைகளின் போக்குகளிலும் கேள்விப்படுபவைகளிலும் நம்முடைய கவனமெல்லாம் சிதைந்து கொண்டிருக்கின்றது. எனக்குள் ஒரு துன்பம் இருக்கின்றது. அந்த துன்பத்தை நான் கவனிக்கின்றேன். நான் செய்த பாவங்கள் எனக்கு துன்பங்களாக என்னுடைய மனதில் வேதனைகளாக இருக்கின்றன. என்ன பாவம் செய்தேன் என்று அப்பொழுது நாம் கேட்பதில்லை. என்னுடைய துன்பங்களுக்கு யார் எனக்கு உதவி செய்வார்கள், என்னுடைய துன்பங்களிலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் நான் என்னுடைய பொழுதை கழித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய துன்பத்திலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பார்கள் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்படுவதற்கு முன்பாக உங்களுடைய துன்பங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்விதமாக நாம் சுவாசங்களில் இருக்கும் பொழுது, அதாவது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சுவாசம் இல்லாமல் உயிர் இல்லை. நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நம்முடைய உணவாக, நம்முடைய கவனத்திற்கு உணவாக, நம்முடைய உள்ளத்திற்கு உணவாக, நம்முடைய மனதிற்கு ஊட்டமாக இறைவனுடைய பாக்கியமிக்க செய்திகள் இறங்கி கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகள் உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தி அங்கு இருக்கின்றது. எந்த நேரமும் என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நான் கவனித்தவனாக வாழ வேண்டும். பாவங்கள் இல்லாத ஒரு மனித வாழ்க்கை இல்லை. நான் பாவமே செய்யாதவன் என்று எனக்கு நான் சான்றிதழ் கொடுக்கும் பொழுது, பிறகு எங்கிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையில் இருக்கின்றீர்கள்? உங்களுக்கான வாழ்க்கை உங்களிடம் இருக்கும் பொழுது ஏன் அந்த வாழ்க்கையில் பலவிதமான முரண்பட்ட எண்ணங்களும் தடைகளும் கஷ்டங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன? ஏன் நாளைய வாழ்க்கையில் உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா எனக்கு எந்த கேடும் ஏற்படாது என்று? நிச்சயமாக கேடுகள் உண்டு என்பதை நம்புகின்றேன். என்னுடைய எண்ணங்களில் தூய்மை இருக்கிறதா என்று இறைவன் என்னை கேட்கும் பொழுது அப்பொழுது நான் சிந்திக்க வேண்டும், நிச்சயமாக தூய்மை இல்லை. தூய்மை என்றால் என்ன? எண்ணங்களின் கேடுகள் என்னுடைய தூய்மையை பாதிக்கின்றன. என்னுடைய தூய்மை அசுத்தமாகின்றது. அசுத்தப்படுத்தப்பட்ட அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இறைவனிடமிருந்து வரக்கூடிய பாக்கியமிக்க நற்செய்திகளை மறுக்கிறது அல்லது கேளாமலே போய்விடுகிறது. நமக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் நற்செய்திகள், நல்ல சூழ்நிலைகள், நல்ல வாழ்க்கை, துன்பங்கள் தீண்டாத வாழ்க்கை, துயரங்கள் அண்டாத வாழ்க்கை நிச்சயமாக நமக்காக நம்முடைய இறைவன் நம்முடைய சுவாசங்களில் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். முதலாவதாக என்னுடைய வாழ்க்கை சுவாசத்தில் ஆரம்பிக்கிறது என்பதை நான் அறிய வேண்டும். அந்த சுவாசத்தில் இறைவனுடைய செய்திகள், அழகான செய்திகளும், சொர்க்க பூங்காவனங்களில் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றிய அழகான செய்திகளும், நரகத்தின் பாதையில் நாம் போய்க் கொண்டிருக்கக்கூடிய நமக்கான எச்சரிக்கைகளும் ஒவ்வொரு மூச்சிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் எந்த அளவுக்கு நான் அமைதியாக இருக்கின்றேன், எந்த அளவுக்கு நான் கவலையில் ஆகியிருக்கின்றேன் என்பதை கவனித்தவனாக வாழ வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றி அச்சம் தீர்ந்தவனாக நான் இருக்கும் பொழுது என் இறைவன் எனக்காக எல்லா காரியங்களையும் சீரமைத்திருக்கின்றான். அதில் நான் ஈடுபடுவதற்கு முன்பாக நான் அந்த வாழ்க்கையில் நுழைவிக்கப்படுவதற்கு முன்பாக அமைதி என்ற அந்த சூழ்நிலையை இறைவன் நிச்சயமாக எனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். இதற்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். ஒரு சில நொடிப்பொழுது எனக்கு அமைதியாக இருந்தாலும் சரி, அந்த நொடிப்பொழுதுக்குரிய வாழ்க்கை எனக்காக காத்திருக்கின்றது, சமீபமாகவோ தொலைவிலோ. மனதில் இருப்பது அவ்வளவும் நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்திகள் தான், இன்றைய வாழ்க்கையை பற்றிய செய்திகள் கிடையாது. நேற்றைய வாழ்க்கையை பற்றிய செய்திகள் இறைவன் நாடினால் உங்களுக்கு உண்டு. நான் தவறுகள் செய்திருக்கின்றேன், இன்று எனக்கு மனம் அமைதியாக இருக்கின்றது, அந்த கவலையை தவறை மறந்து நான் அமைதியாக இருக்கின்றேன். இதற்கான பொருள், இறைவன் அந்த தவறை மன்னித்து விட்டான், நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே மன்னித்து விட்டான். என்னுடைய தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புவேனால், இறைவன் கூறுகின்றான், நிச்சயமாக உங்களுக்கு உணவளிப்பவன் இறைவன் ஒருவன் தான் என்பதை முதலில் அறிய வேண்டும். என்னுடைய மனதில் என் இறைவன் அறிவிப்பதெல்லாம் உங்களை இறைவன் ஒருவன் தான் என்பதை அறிய வேண்டும். அந்த இறைவனை நான் வேண்டுவதற்கு முன்பாக எதனை கொண்டு நீங்கள் இறைவனிடம் திரும்புகின்றீர்கள் என்பதையும் இறைவன் அறிவிக்கின்றான். உணவின் தேவையை கொண்டு, வாழ்நாள் முழுவதும் உணவின் தேவைகளுக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. நோய்களின் காரணமாக தடை ஏற்பட்டுவிடும், கவலையின் காரணமாக தடை ஏற்பட்டுவிடும். மனதில் இருக்கக்கூடிய எந்த சுகமான எண்ணத்திற்கும் புறம்பாக ஒரு எண்ணம் இருக்குமானால் தடை ஏற்பட்டுவிடும். என்னுடைய உணவுக்கு தடை, என்னுடைய மூச்சு காற்றுக்கு தடை, என்னுடைய தாகத்துக்கும் தண்ணீருக்கும் தடை, நன்மைகளுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தடை ஏற்பட்டுவிடும். என்னுடைய மூச்சுக்களில் சீராக நான் இயங்கவில்லை என்றார். உங்களுடைய இறைவனுடைய வாக்கு உங்கள் மீது நற்செய்தியாகவும் எச்சரிக்கையாகவும் என்றென்றும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று கேட்கின்றான். வானத்தில் இருக்கக்கூடிய உணவு என்னுடைய மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, மனதிற்கு உணவு வேண்டும். உடல் என்று இருக்கின்றது, அதற்கு உணவு தண்ணீரும் காற்றும், தண்ணீரும் உணவும் உணவுப் பொருட்களும். இது மூச்சு காற்றிலும் தண்ணீரிலும் உணவிலும் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. முதலாவது உயிரோட்டம் உங்களுக்கு வானத்திலிருந்து இறக்கக்கூடிய உயிர் மூச்சு காற்று. அது இல்லை என்றால் தண்ணீருக்கோ உணவுக்கோ எந்த தேவையும் இல்லாதவர்களாக நாம் ஆக்கப்பட்டு விடுவோம், மரணித்து விடுவோம். ஒரு நிமிடம் மூச்சு இல்லை என்றால் போதும். உண்மையான மூச்சு எது என்றால் சுகமான மூச்சு, உண்மையான மூச்சு. நிம்மதியான மூச்சு, உண்மையான மூச்சு. அமைதியான மூச்சு, உண்மையான மூச்சு. உயிரோட்டமுள்ள மூச்சுக்களுக்கு அடையாளம் இவை. அந்த மூச்சு காற்றுகளில் ஏற்படக்கூடிய கவலையும் பயமும் அதிர்ச்சியும் ஆற்றாமையும் இயலாமையும் கோபமும் தாபமும் பெருமையும் பொறாமையும் இவை அனைத்துமே என்னுடைய சுகமான அமைதியான நிம்மதியான மூச்சு காற்றுக்கு விரோதமானதாகும். இதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், இறைவனுடைய வாக்குகளுக்கு புறம்பாக உங்களுடைய எண்ணங்கள் கவலைகளை உண்டு பண்ணிவிட்டன. எந்த நேரமும் ஒவ்வொருடைய மூச்சிலும் நற்செய்திகள் இருக்கின்றன, அதை மீறி கவலைக்குரிய செய்திகள் தான் இருக்கின்றன என்றால் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். மூச்சு காற்றில் இருக்கக்கூடிய அந்த சுகவீனங்கள் நாளைக்கு உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள், உடல் வெளியுறுப்புகள் ஆகியவற்றினுடைய சீர்குலைவுக்கு முக்கிய காரணங்களாக ஒரே காரணமாக அமைய இருக்கிறது என்பதை இன்று நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். உள்ளட்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவனோடு நெருங்கி வைக்கக்கூடிய பிரதானமான ஒரு அம்சமாக, அழகான ஒரு பாதையாக இருக்கின்றது. இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு மூச்சும் அமைதியும் நிம்மதியும் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு புறம்பாக கவலை இருக்குமானால் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். இன்ன வகை என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாழக்கூடிய மக்கள் அல்ல, குடும்பங்களாகவும் சமுதாயத்தில் அங்கத்தினர்களாகவும் வாழக்கூடிய அந்த வழிவகைகளைத்தான் நாம் மேற்கொண்டு வாழ வேண்டுமே தவிர தனித்து வாழ முடியாது. நான் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் என்னுடைய பாவங்களை நான் என்னை விட்டும் நீக்கும்படியாக இறைவனிடம் கேட்கும் பொழுது எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய சக மனிதர்களுக்கும் இன்னும் சமுதாயத்தில் வாழக்கூடிய நான் அடிக்கடி முகம் நோக்கக்கூடிய அண்டை வீட்டாருக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து பாவ மன்னிப்பு கேளுங்கள். எங்களுக்கு பாவங்களையும் மன்னிப்பாயாக இறைவனே. ரொம்ப லேசான வாழ்க்கை இது. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கும் பொழுது, என்னுடைய பாவங்களையும் சேர்த்து நான் மன்னிப்புக் கொள்கின்றேன், எனக்கு எந்த அளவுக்கு மன்னிப்பு கொள்கின்றேனோ அதே அளவுக்கு மற்றவர்களுக்கும். நாம் ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவருடைய பாவச்சுமை மற்றவருக்கும் உண்டு, ஒருவருடைய நன்மை மற்றவருக்கும் உண்டு. நான் எனக்காக ஒரு பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு என்று ஆரம்பிப்பதில் அவ்வளவு முடிந்துவிட்டது. இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிற ஞானங்களிலிருந்து பிறரையும் நீங்கள் உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். தனியாக நீங்கள் இறைவனும் திரும்ப முடியாது, சமுதாயமாக திரும்புங்கள், குடும்பமாக திரும்புங்கள். உங்களோடு சேர்ந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்காகவும் நீங்கள் இறைவனும் பாவனைப்பு தேடுங்கள். அவர்கள் உங்களுக்காக பாவனைப்பு தேடுகிறார்களோ இல்லையோ, தங்களுக்கே அவர்கள் மறந்துவிட்டாலும் சரி, நீங்கள் அவர்களுக்காக பாவனைப்பு தேடுங்கள். எங்களுக்கு என்று நீங்கள் கேட்கும் பொழுது இறைவன் உங்களோடு சேர்ந்து சமுதாயமாக மன்னிப்புக்கு உரியவர்களாக யாரை நாடுகின்றனோ அவ்வளவு பேரையும் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்களுடைய பாதுகாப்பாக நீங்கள் உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டக்கூடிய பிரார்த்தனைகளில் இணைத்துக் கொள்கின்றான். வேதனைகளும் துன்பங்களும் இந்த ஒரு வழியின் மீது நாம் நினைத்திருக்கும் போது நீங்கிவிடுகின்றது. பெரும்பாலும் நாம் மன இச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இச்சைகள் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான செய்தியையும் மறந்து போக செய்துவிடுகின்றன, கேட்க முடியாமல் ஆக்கிவிடுகின்றது. இச்சைகளுடைய வேகம், நான் என் மனதில் என்னுடைய இச்சைகளை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், இவ்விதமாக கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன. ஒவ்வொரு மனிதருக்கும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மன இச்சைகளும் மனக்கேடானவைகளும் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றன. கெட்ட ஜின்கள் சக்திகள் கெட்ட சக்திகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. சைத்தான்கள் என்னிடம் எப்பொழுதும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். தனித்திருக்கும் பொழுது இதனை நாம் கவனிக்க வேண்டும். அசுத்தமானதும் அலங்கோலமானதும் அழிவின் பாதையில் நம்மை ஈடுபடுத்தக்கூடியதுமான மன இச்சைகளும் மானக்கேடுகளும் அந்தரங்கமாக எந்த நேரமும் நம்மோடு இணைந்து விட்டதை நாம் காண வேண்டும். எங்கள் இறைவனே, எங்களுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக்கி கொடுப்பாயாக. உள்ளத்திலிருந்து நீ எனக்கு அறிவிக்கக்கூடிய மனதில் சுகத்தை நீ எங்களுக்கு அளிப்பாயாக. மனதில்தான் உங்களுடைய வேதனை, மனதில்தான் உங்களுடைய வாழ்க்கை, மனதில்தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு, மனதில்தான் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சாராம்சமும் அடங்கியிருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். கவலைக்கு என்ன இடம் இருக்கிறது என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். மனதில் கவலைக்கு என்ன இடம் இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். ஏதேனும் கவலை இருக்கிறதா? இருக்கிறது. அந்த கவலைக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை சுகமாகுங்கள் என்பது, அவனுடைய வாக்கு சுகமாகுங்கள் என்பது. அதனை ஏற்றுக்கொண்டால் அந்த நிமிடம் முதலாக சுகம் இருக்கின்றது. மன இச்சைகளிலும் மானக்கேடுகளிலும் வாழும் பொழுது அதனை கிரகிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் நாம் ஆகிவிடுகின்றோம். எனக்கு சுகமாக வேண்டும் என்று மட்டுமே நாம் கொள்கின்றோம். யாரிடமிருந்து அந்த சுகமாக வேண்டும் என்ற செய்தி வந்திருக்கிறது என்பது தடையாக்கப்பட்டுவிடுகின்றது. சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், நான் விரும்புகின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல, சுகமாக வேண்டும் என்று இறைவன் அறிவித்ததை நீங்கள் உணர்கின்றீர்கள், அது உங்களுக்கு தேவையாக இருக்கின்றது, எனவே நீங்கள் விரும்புகின்றீர்கள், இவ்வளவும் அங்கு சேர வேண்டும். இது உங்களுடைய விருப்பமல்ல, இறைவன் உங்களுக்கு தன்புறத்திலிருந்து ஒரு நற்செய்தியாக அளித்த இறைவனுடைய பேரர். உங்களுடைய உள்ளத்தில் சுகமான செய்திகள் இருக்கின்றன. துன்பமான காலங்களில் அந்த செய்திகளை நாம் அதிகமாக உணர்கின்றோம். சுகமான நேரங்களில் அந்த செய்திகளை நாம் உணர்வதில்லை. நான் சுகமாக இருக்கின்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான், அதற்கு மேல் எதுவும் கிடையாது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் சுகமாக இருக்கின்றேன், சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். எப்பொழுது இறைவனிடமிருந்து இந்த சுகம் கிடைத்தது, இதனை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும், இன்னையும் அதிகமாக்கிக் கொள்ள நாம் முயற்சி வேண்டுமென்றால் பயபக்தியோடு நீங்கள் இறைவனிடம் இருங்கள். எப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் சுகமாக வேண்டும் என்று பயபக்தியோடு கேட்போமோ, என்னுடைய பாவங்கள் மிஞ்சிவிட்டனவோ என்று பயந்து பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு எண்ணமும் உள்ளுக்குள் ஏற்படுகின்றதோ, அதனையும் இறைவன் தான் கொடுத்தான். துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் என்றும் இறைவன் கூறுகின்றான். அந்த பாவங்கள் என்ன? முதலாவதாக என்னை மறந்துவிட்ட பாவம், சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு சுகம் இருக்கின்றது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தோடு வாழும் பொழுது உங்களை சுற்றிலும் காட்டுகின்றான் எத்தனை பேர் சுகவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நோய்களில் துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வளவு வேதனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உடல் வேதனைகளுக்கு அப்பால் மனவேதனையும் சேர்ந்து இது சுகமாகுமா ஆகாதா, எனக்கு என்ன கதி ஏற்படுமோ என்று பயந்து உள்ளச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அவற்றை நாம் கவனிக்கவில்லை? உங்கள் கண்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன? எதற்காக அந்த கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? பார்ப்பதற்காகவா? அந்த பார்வையில் இவ்வளவு கஷ்டங்கள் தெரிகின்றன, நன்றாக அனுபவிக்க வேண்டும், அதை கொண்டு நீங்கள் சந்தோஷமடைய என்பதற்காக வேண்டியா? நீங்கள் சமுதாயமாக வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், தனி மனிதர்களாக நீங்கள் வாழவில்லை என்பதும் நாம் சற்று முன்பாக அறிந்தோம். எங்கள் பாவங்களுக்கு என்று நீங்கள் கேட்டால் தவிர உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவ்வாறு இருக்கும் பொழுது கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டம், வேதனைகள் சுற்றியிருக்கின்றன. உங்களுக்கு ஒரு சோதனையாக இப்பொழுது ஒரு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நிரந்தரமானதா அல்லது உங்களுடைய நன்மைகளுக்கு கூலியாக கொடுக்கப்பட்ட சுகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது ஒரு சோதனை தான்? எந்த நேரம் இந்த சுகம் பறிபோகும், எப்பொழுது கவலை சூழ்ந்து கொள்ளும், என் வாழ்க்கை இருளடைந்தது போன்று பயம் எப்பொழுது என்னை பிடிக்கும் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை உங்களுடைய மனதில் எப்பொழுதும் வைத்திருக்கின்றான். பயந்து கொள்ளுங்கள் என்று. நீங்கள் உள்ளச்சத்துடனும் இறை நன்றியோடும் வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கண்கள் முன்பாக துயரங்கள் வெளிப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்று இறைவன் அறிவிக்கின்றான். உங்களிடையே துன்பங்கள் ஏற்படுகின்றது என்றால் அவ்விதமாகவே மற்றவர்களுக்கும் துன்பம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 3:140. உங்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் நிகழுமானால், 3:140, உங்களுக்கு ஏதேனும் துன்பம் நிகழுமானால் அதுபோன்றே மற்றவர்களுக்கும் துன்பங்கள் இருக்கின்றன. நான் இன்று சந்தோஷமாக இருக்கின்றேன் என்ற பேச்சுக்கிடமில்லை, பல துன்பங்கள் சுற்றிலும் இருக்கின்றன. அவர்களுக்கு துன்பங்கள் இருக்கிறது என்றால் என்னுடைய நேரம் வரும்பொழுது அந்த துன்பங்களுக்காக நான் இருக்கின்றேன், அவர்கள் சுகமாக இருப்பார்கள். உங்களுக்கிடையே இந்த துன்ப காலங்களை மாறி மாறி வளர்ச் செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி. யாரொருவரும் தனித்து வாடுகின்றோம் என்ற எண்ணத்தை கொண்டு இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய சுகத்தின் காரணமாக என்றென்றும் இது எனக்கு உண்டு என்று எண்ண வேண்டாம். நம்மை சுற்றிலும் துன்பங்கள் இருக்கும் பொழுது இத்தகைய துன்பச் சூழல்களுக்கான காலங்களை மாறி மாறி வளர்ச் செய்கின்றோம் என்பதை அறியுங்கள். இது சத்தியம். யாரொருவர் இன்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அறுதியிட்டுக் கூற முடியுமா என்றென்றும் இது நிலைத்துவிடும் என்று? அப்படி இல்லை என்று நீங்கள் கூறும்பொழுது அது இறைவன் அறிவிக்கின்றான் உங்களுக்கு அவ்விதமாக இல்லை. நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுகம் நிரந்தரமானது இல்லை, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனையும் நிரந்தரமானது இல்லை. இரண்டும் சோதனைகள் தான். இரண்டு நிலைகளிலும் நீங்கள் பாவ மன்னிப்புக்குரியவர்களாக இருங்கள். இந்த சுகம் அதிகரிக்க வேண்டுமே தவிர இந்த சுகம் குறையக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன அனுபவத்தினை சுகமும் அதிகரிக்க வேண்டும். நாமோ ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டங்கள் முதலாக அதனை மட்டும்தான் மனதில் கொண்டிருக்கின்றோம். இந்த கஷ்டம் நீங்கிட வேண்டும். கஷ்டங்கள் இவ்வளவு இருக்கின்றது, சுகம் இவ்வளவு இருக்கின்றது, இதை மறந்துவிட்டு இது போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். இல்லை, இதனை அதிகமாக்குங்கள், இருக்கக்கூடிய சுகத்தை அதிகமாக்குங்கள், வேண்டும் என்று விரும்புங்கள், பாவம் மன்னிப்பு கேளுங்கள். இதை பற்றி கொலைப்பட வேண்டாம். சிறிய அளவிலான பாவம் தான் மன்னிப்பான், பெரிய அளவிலான சுகம் அவனுடைய பாக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். யாரொருவருக்கு துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் என்றால், யார் துன்பங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்பங்கள் அதிகமாகும். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சுகத்தை யார் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சுகத்துக்கு அதிபதிகளாக இருக்கின்றார்கள், சுகத்தின் மீது ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அதன் மீது அவர்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அவர்கள் விரும்பிய சுகம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஷைத்தான் என்னுடைய பாவச்சுமைகள் கேதுகளின் பக்கமே என்னை கவனத்தை திருப்பி அந்த கேதுகளில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று அறிவுறுத்தும். அந்த கேடுகள் நீங்கினால்தான் வாழ்க்கை இருக்கின்றது. மீதமுள்ள சுகம் இருக்கின்றது, அதற்கு நன்றி செலுத்துங்கள். இது சுகமாகிவிடும், இந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும். ஒரு கை வலிக்கிறது என்றால் அடுத்த கை சுகமாக இருக்கின்றது, அதற்கு நன்றி செலுத்துங்கள். வலி இருக்கக்கூடிய அந்த பாகம் உங்களை விட்டும் அந்த கேடுகள் நீங்கி சுகமடைவீர்கள். ஆனால் சுகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை விட்டுவிட்டு எங்கு வேதனை இருக்கின்றதோ அதை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், இனி நோய்கள் அதிகமாகும், ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் நாம் முழுதுமாக நம்முடைய சுகத்தை இழக்கும் பொழுது நம்பிக்கையும் நம்மை விட்டும் நீங்க ஆரம்பிக்கும். அதுதான் பாவச்சுமையினுடைய இறுதியான வடிகேடு. எந்த சமயத்திலும் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கின்றது, கஷ்டம் இருக்கின்றது, மனதிலோ அல்லது வெளிப்புறத்திலோ சூழ்நிலைகளிலோ சமுதாயத்திலோ உங்களுடைய வருமானத்திலோ எங்கோ ஒரு துன்பம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த துன்பம் நீங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இருக்கக்கூடிய உங்களுடைய குண நலன்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என் மனதின் சுமை என்னை விட்டு நீங்க வேண்டும். என்னுடைய மானக்கேடுகளும் மன இச்சைகளும் நீங்க வேண்டும். மன இச்சைகளில் மிக பெரும் இச்சையானது பெருமை. ஒவ்வொருவரும் பெருமை கொண்டு அடைகின்றார்கள். தன்னிடம் இருப்பதைக் கொண்டு அவர்கள் மகிழ்ந்து கொள்கின்றார்கள், பிறரிடம் இல்லாததைக் கொண்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னுடைய மன இச்சைகளுக்குரியது. மானக்கேடு என்னவென்றால், பிற மனிதர்கள் என்னை விட அதிகமாக இருக்கும்பொழுது அவர்களை பற்றி பொறாமைப்படுவது, என்னிடம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பது, அதிகமாக இருக்கு தன்னை விட குறைவானவர்களை பார்க்கும்பொழுது தன்னிடம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டும் அவர்களிடம் இல்லாததை கொண்டு திருப்தி அடைந்து கொண்டும் இருக்கக்கூடிய மக்கள், தன்னை விட அதிகமாக இருப்பவர்களை பார்க்கும்பொழுது பொறாமை கொண்டும் தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மையை கொண்டும் இயங்கிக் கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மன இச்சைகளும் மனக்கேடுகளும் நாம் இவற்றும் நீங்க வேண்டும். எங்கள் இறைவனே என்று ஆரம்பிக்கும் பொழுது யாரை நான் எனக்கு கீழாக பார்க்கின்றேனோ அவர்களுடைய தகுதிகள் உயர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஆனால் நிச்சயமாக அது ஒரு காலம் சாமானியமாக மனம் ஏற்றுக்கொள்ளாது. நான் உயர்ந்து விளங்க வேண்டும், பெருமையோடு வாழ வேண்டும். எனக்கு நிகராக யாரும் வந்துவிட்டால் எனக்கு பிடிக்காது, எனக்கு மேலே போவதும் பிடிக்காது, என்னை சுற்றிலும் எனக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் பெருமையின் காரணமாக மன இச்சையின் காரணமாக இதனை நாட்டம் கொள்கின்றான். பிரார்த்தனை எப்படி அமைய வேண்டும் என்று இறைவன் கூறினான் என்றால், எங்களுக்கு என்று ஆரம்பியுங்கள். நாமோ அவர்களுக்கு கீழாக வாழ்க்கை அமைய வேண்டும், எனக்கு மேன்மையான வாழ்க்கையாக அமைய வேண்டும். இதில் மெஜாரிட்டி மற்ற மனிதர்கள் எனக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று எழுந்த காரணமாக அந்த ஒரு தேவை உங்களுக்கும் இதாக ஆகிவிடுகின்றது. உங்களுடைய பிரார்த்தனை உங்களை நினைத்துக் கொள்கின்றது. யாரை பற்றி நான் கீழாக நிற்கின்றேனோ அவர்களோடு நான் இணைந்து விட்டேன். எப்பொழுது நான் மேலாக நிற்கின்றேனோ இறைவன் யாவற்றுக்கும் மேலானவன் என்ற அந்த தகுதியை நீக்கிவிட்டு நான் என்னிடம் இருப்பதைக் கொண்டு சுகமளித்துக் கொண்டிருக்கின்றேனே, இந்த சுகத்தை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னை மேலாக கருதுவதன் காரணமாக, யாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய தன்னை மறந்ததன் காரணமாகவும் ஒரு சோதனையை அவர்களுக்காக உருவாக்குகின்றான். அந்த சோதனை வெகு விரைவில் அவர்களை தீண்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் ஒரு காலத்திற்கு அவற்றை பிற்படுத்துகின்றான். அதற்குள் சோதனைகளை காட்டுகின்றான், நெருங்கி வரக்கூடிய சோதனைகளை காட்டுகின்றான். தங்கள் குடும்பங்களுக்குள் அது நுழைவதையும் அங்கு சுகவீனங்கள் ஏற்படுவதையும் காட்டுகின்றான். காலங்களை மாறி மாறி வர செய்கின்றோம். தூரமாக நிகழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய வீடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களையும் நாளை அது பிடிக்க இருக்கின்றது. நீங்கள் திருந்தும்போது எங்களுக்கு என்று கேட்கும்பொழுது உங்களுடைய குடும்பமும் சுகமடையும், உங்களுடைய சுற்றங்களும் சுகமடையும். பெருமையை நீங்கள் நீக்கினால் தவிர சமுதாயத்தில் பெருமளவு பெருமையின் காரணமாக சீர்ந்து கொண்ட மக்களோடு நாமும் இணைக்கப்பட்டு விடுவோம். நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரும் துன்பக் கடலுக்குள் மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு பெரும் வேதனைகளில் நாம் ஆகிவிடுவோம். இந்த வேதனைகளிலிருந்து இன்று நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆக துன்பச் சூழ்நிலைகள் எப்படி ஒருவருக்கு வரும்பொழுது மற்றவர்களுக்கும் உறுதியாக இருக்கிறது என்பதை நம்புகின்றீர்களோ, அதே போன்று சுகமான சூழ்நிலைகளில் வாழும்பொழுது அந்த சுகங்களும் உங்களுக்கு வர இருக்கின்றது. இத்தகைய காலங்களை நாமே உங்களுக்குள் மாறி மாறி வரச் செய்கின்றோம். அத்தியாயம் 3 வசனம் 140. உங்களுக்கிடையே காலங்களை மாறி மாறி வரச் செய்கின்றோம். துன்ப சூழ்நிலைகளும் அது சுகமான சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவையும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. பொறாமைப்பட வேண்டாம். யாரொருவர் உங்களுக்கு முன்பாக துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த காலம் எனக்கு வர இருக்கிறது என்பதை பயந்து கொள்ளுங்கள். சுகமாக வாழும் பொழுது பொறாமை கொண்டுள்ளார்கள், ஏனென்றால் அடுத்தது உங்களுக்கு அந்த நன்மைகள் விடிய இருக்கின்றது என்பதையும் நீங்கள் இறைவனுக்கு நன்றியோடு அந்த காலத்தை முன்னோக்கியவர்களாக சுகமான உணர்வோடு எதிர்நோக்கியவர்களாக பாதையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். பொறாமைப்படும் பொழுது அது இல்லை என்றாகிவிடுகின்றது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் காலங்களை மாறி மாறி வளர்ச்சி செய்கின்றான். தீமையை செய்தவர்களுக்கு அதற்குரிய கோடி நிச்சயமாக உண்டு. எனவே பொறுமையோடு நீங்கள் காத்திருங்கள். ஒருவருக்கு சுகமின் ஏற்படும் பொழுது உங்களுக்கு காட்டும் பொழுது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று கேட்பதற்கு பதிலாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒருவருக்கு நன்மை ஏற்படும் பொழுதும் பெருமை பொறாமை பாதுகாத்துக் கொள்வாயாக, எங்களை என்று நீங்கள் கேளுங்கள். யார் நலனில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பெருமை வந்துவிட வேண்டாம், எங்களுடைய பெருமையை நீக்குவாயாக என்று கேளுங்கள். அவர்கள் இன்னும் உயர வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தோடு. பெருமையையும் பொறாமையையும் எப்பொழுது நாம் நீக்கிக் கொள்கின்றோமோ அப்பொழுது என்னுடைய மனச்சைகளும் மானக்கேடுகளும் என்னை நீங்கிவிட்டன. அந்தரங்கத்திலும் யார் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ இவ்விதத்தில் அவர்களை இறைவன் நேசிக்கின்றான். அவர்களுக்கு உள்ளத்தின் ஒளிமயமான அந்த பாதை காட்டப்படுகின்றது. இருள்களில் என்றென்றும் சிக்க மாட்டார்கள். நான் இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் வர விரும்புகின்றேன் என்றால் என் உள்ளத்தை நான் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும், சமாதானத்தின் பாதையை நான் மேற்கொள்ள வேண்டும். பெருமையும் கூடாது, பொறாமையும் கூடாது, மன இச்சைகளும் கூடாது, மன மகிழ்வும் கூடாது, மானக்கேடுகளும் கூடாது. என் மனதிற்கு எவையெல்லாம் கேடுகளோ அவை எதுவும் கூடாது. மனதெல்லாம் சுகமோ அவை அனைத்தும் எல்லோருக்கும் வேண்டும். இவ்வளவுதான். தனியாக எனக்காக ஒரு பாதையை நான் மேற்கொள்ள வேண்டாம். பொறுமை அவசியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கற்பிக்கப்படுகின்றது இறைவன் மூலமாக. ஒவ்வொரு சுகத்தையும் விரும்புகின்றீர்கள், பொறுமையை முதலில் மேற்கொள்ளுங்கள். இறைவனை ஏற்றுக்கொண்டேன், பொறுமையை கொடு. அந்த பொறுமையில் நீங்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை கவனித்து வாருங்கள். பெருமையையும் பொறாமையும் நீக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு எதிராக எந்த எண்ணமும் கூடாது. மற்றவர்களுக்கு அழகான நன்மையை கொண்டு எங்களுக்கு என்று பிரார்த்தனை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களை அறியாமலேயே நல்ல நிலைக்கு வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய உள்ளம் இருளடையாமல் பிரகாசமாக இருப்பதை காண்பீர்கள். ஆகவே நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த விதமான துயரமோ கவலையோ நிச்சயமாக கிடையாது. துன்பங்கள் வந்துவிடுமோ என்ற அந்த எண்ணம் கிடையாது. இறைவனுடைய வாக்குகள் பரிசுத்தமாக நான் பார்க்க முடிகின்றது. உள்ளத்தினுடைய ஒளியை நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு என் மனம் பிரகாசமாக இருப்பதன் காரணமாக மனதை இருளை செய்யக்கூடியது உங்களுடைய பெருமையும் பொறாமையும். பெருமைக்குரிய மனச்சையும் பொறாமைக்குரிய மானக்கேடுகளும் நீக்கப்பட்டுவிட்டால் ஒளிமயமான அந்த உள்ளத்தின் பாதையை நாம் அறிய முடியும். மனதில் இருக்கக்கூடிய அந்த இருள் நீங்கிவிட்டது. உள்ளத்தை பார்க்க முடிகின்றது, சத்தியத்தை பார்க்க முடிகின்றது, நம்பிக்கை கொள்ள முடிகின்றது. வேண்டும், நிச்சயமாக எனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடியது சமீபமாக இருக்கின்றது. நான் இருள்களிலிருந்து வெளியேற வேண்டும். மானக்கேடுகளையும் மனச்சைகளையும் விட்டு விலகி பொறாமையையும் பெருமையையும் என்னை விட்டு நீக்கிக் கொள்ளும் விதமாக எங்களுக்கு என்று பிரார்த்தனையை நாம் அமைக்க வேண்டும். இப்பொழுதும் கூட சுகமான செய்திகள் இருக்கின்றன, அதனை நீங்கள் முதலில் மேற்கொள்ளுங்கள். பிரதானமாக அது மட்டும்தான் உங்களுடைய எண்ணத்தில் நன்றிக்கடனாக அமைய வேண்டும். யார் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நம்பிக்கையை நான் அதிகரிக்கின்றேன். அவருடைய மனதில் இருக்கக்கூடிய இருள்கள் நீங்கி அந்த ஒளி உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை பார்க்கச் செய்கிறது. நம்பிக்கை கொள்கின்றேன். இப்பொழுது சத்தியத்தின் அடிப்படையில் நான் நம்புகின்றேன். நன்மை மட்டும்தான் எனக்கு, நிச்சயமாக தீமைகள் கிடையாது. யார் தன்னுடைய மன இச்சைகளை விட்டு விலகிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் நற் செய்து கொள்கின்றான். உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிக்க இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை, வானத்திலிருந்து உருவாகக்கூடிய காற்று, அதிலிருந்து நன்மையான செய்திகள், அதனை பார்க்கக்கூடிய உங்களுடைய மனதின் இருள் நீக்கப்பட்ட அந்த ஒளிமயமான உங்களுடைய சூழ்நிலை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை பரிபூர்ணமாக அதனுடைய உருவாக்கத்தையும் நம்பக்கூடிய அந்த பகுதியில் உங்களை நான் வாழ வைக்கின்றேன். அவ்வளவும் சத்தியமாக நிறைவேறக்கூடியதுதான். எந்த ஒன்றை பற்றியும் சந்தேகமே இல்லாத அளவுக்கு உங்களுடைய மனதை நம்பிக்கை கொண்டு நிரப்புவேன். நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் எல்லாருமே அவனுடைய அடியார்களாக இருக்கின்றீர்கள், நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கின்றீர்கள். நம்பிக்கையோடு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துதலோடு நம்பிக்கையை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் சுகம் இருக்கின்றது, இது உண்மை. ஒவ்வொருவருக்கும் வேதனை இருக்கின்றது, இது பொய். பொய்யை அதிகமாக கற்பனை செய்து கொண்டு நன்மையானவற்றை நான் புறக்கணித்தவனாக அலட்சியப்படுத்தியவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். மகா நன்றி கேட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறிதளவு நன்மை இருந்தாலும் அதனுக்கு நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அது இறைவனிடமிருந்து வந்தது என்று நீங்கள் உங்களை உறுதியாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பிக்கையின் பாதை. அத்தியாயம் 10:31. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? காற்றும் தண்ணீரும் பூமியிலிருந்து உணவும் இன்னும் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய இயற்கைகள் அவ்வளவிலும் உங்களுக்கு என்று உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக அமைக்க ஆரம்பிக்கின்றான். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்ப வேண்டும். பார்க்கும் சக்தியையும் கொடுத்திருக்கின்றேன், உங்களிடம் இறைவனிடம் திரும்புங்கள். கேட்கும் சக்தியையும் உங்களுக்காக கொடுத்திருக்கின்றேன். இந்த எந்த ஒன்றிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விட வேண்டாம். வானங்களில் இருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்களுடைய உள்ளத்தின் தூய்மைகளுக்கு நீங்கள் செவிசாயுங்கள். இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலுக்கு நீங்கள் செவிசாயுங்கள். சுகமான செய்திகளுக்கு செவிசாயுங்கள். கஷ்டமான வேதனை மிக்க உங்களுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எனக்கு இந்த நோய் வந்துவிட்டது கற்பனை, சுகமும் இருக்கின்றது. சுகத்திலிருந்து நான் நோய்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றேன், நோய்களில் ஆகிக் கொண்டிருக்கின்றேன். நோய்கள் முற்றிலுமாக உங்களை மூழ்கடிக்கவில்லை, ஆரம்பமாக இருக்கின்றது. உங்கள் கண் முன்பாக, பார்வையின் புலன் முன்பாக படிப்படியாக அது உங்களுக்கு முன்பாக உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த உருவாக்கம் உங்களுடைய மனதிலிருந்து அந்த உருவாக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர ஏனோ தானோ என்று ஒரு நோய் உருவாவதில்லை. கைகளிலோ கால்களிலோ உடல்களிலோ முன்னறிவிப்போடு, சுகமாக வேண்டும் என்ற முன்னறிவிப்போடு, நற்செய்தியின் மீது நீங்கள் ஆதரவு வைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியோடு, கேடுகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் என்ற அந்த செய்தியோடு சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு. ஆனால் நாம் சுகமாக வேண்டும் மட்டும் என்று எடுத்துக்கொண்டோம், சுகமாக வேண்டும் என்ற அந்த வாக்கு மட்டும் எடுத்துக்கொண்டோம், மற்றவற்றை நாம் புறக்கணித்து விட்டோம். ஒளி இல்லை மனதில், காரணம் கேடுகள் இருக்கின்றன. மனஇச்சைகளும் மானக்கேடுகளும் இருக்கின்றன. பெருமையும் பொறாமையும், பெருமை மன இச்சைகளுக்கு உரியது, பொறாமை மானக்கேடுகளுக்கு உரியது. தான் மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய சுகங்களுக்குடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவன் தன்னிடம் இருக்கக்கூடிய சுகம் நிரந்தரமானது என்று எண்ணுகின்றான். அவ்விதமாக இல்லை என்று சுற்றியுள்ள பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் கீழும் மாறிக்கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் பொழுதும். எவ்விதம் நாம் தீர்மானிக்கின்றோம்? எனக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது தான் என்று இறுதி வரையில் அவ்வளவும் தீர்ந்து போகும். அந்த நாள் வருவதற்கு முன்பாக இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். வானத்திலிருந்து பூமியிலிருந்து உனக்கு உணர்ப்பான் யார் என்று. வானத்திலிருந்து என் மனம் சுகமான செய்தி அடைகின்றது. முதலில் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் உயிரோட்டம் வேண்டும். உங்களுடைய மனித அமைப்பிற்கு தண்ணீர் உணவாக வேண்டும். உடலின் வளத்திற்கு உணவு உரமாக வேண்டும். மனதின் வலிமைக்கு இறைவனுடைய செய்தி அந்த காற்றில் கலந்திருக்கின்றதே, அதனை கிரகிக்கும் தன்மை நமக்கு வேண்டும். அது நம்முடைய மனதை சீர்படுத்த வேண்டும். வெறும் காற்றல்ல, காற்று இல்லாமல் எந்த ஒரு செய்தியும் இங்கிருந்து உங்களுக்கு எட்டாது. அவ்விதமாகவே காற்றில் இறைவனுடைய செய்திகள் உணர்வுகளுக்கு அமைகின்றது. அந்த உணர்வுகளில் நாம் இறைவனை நாம் உணர வேண்டும். இறைவன் நமக்காக ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். அது சத்தியம் என்பதையும் நாம் அறிய வேண்டும். இறைவன் பொய்யுரைப்பவன் இல்லை என்பதையும் நாம் அறிய வேண்டும். இறைவனுடைய வாக்குகள் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவற்றை நம் மீது உண்மையாக்கி வைப்பான் என்ற அந்த நன்மையை கொண்டு நாம் உள்ளம் அமைதியடைய வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் காற்றின் மூலமாக மனதிற்கு ஊட்டமளிக்கின்றான். உள்ளத்திலிருந்து அந்த செய்திகள் மனதிற்கு வருகின்றன. உள்ளம் என்பதை நீங்கள் ஆன்மா என்று கருதுவீர்கள். இனி ஆன்மா என்ற பேச்சு கூடாது, உள்ளம் என்ற பேச்சு மட்டும்தான். உள்ளதை உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டு உள்ளதை அந்த உள்ளமானது உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கும் பொழுது, நீங்கள் பார்க்க முடியாத ஒன்று, உங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்று, நீங்கள் அனுபவிக்காத ஒரு சூழ்நிலையை இறைவன் அறிவிக்கின்றான். நீங்கள் அதை பார்த்ததை போன்று எனக்கு இது நடக்குமா என்று கேட்காதீர்கள், நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அறிவாற்றலை நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் அதை கவனித்துக்காதன் காரணமாக நாம் அறிவாற்றலில் இருளடைந்து கொண்டிருக்கின்றோம். உடைமயமான வாழ்க்கைக்கு பதிலாக இருளடைந்த முகங்களாக கேடுகளை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கின்றோமே. இதற்கு காரணம், நான் இறைவன் எதனை அறிவிக்கின்றானோ ஏற்கனவே அறிந்தவனாக என்னை கருதுவதன் காரணமாக, எதனை நீங்கள் முன்னோக்குகின்றீர்கள், எதிர்பார்க்கின்றீர்கள், நடக்கவில்லையே என்று. இறைவன் எவற்றை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றானோ அது நிகழ இருக்கின்றது, அது படைக்கப்பட இருக்கின்றது. அந்த படைப்பினுடைய ரகசியங்கள் உங்களை சுற்றிலும் உருவாகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் படைப்பவர்களா? எப்படி இதுதான் இறைவன் கூறியது என்று உங்களுடைய கற்பனைகளை கொண்டு இந்த விதமான வாழ்க்கை ஒன்றும் அமையவில்லையே, இதுதானே நான் ரொம்ப நாட்களாக, மிகுதியான நாட்களாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், ஒன்றையும் காணவில்லையே. நிச்சயமாக நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அதனை இறைவன் அறிவிக்கவே இல்லை. இதைவிட அழகான ஒரு வாழ்க்கை, நீங்கள் பார்த்திராத ஒரு வாழ்க்கை, உங்களை சுற்றிலும் காணாத ஒரு வாழ்க்கையை தான் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதில் தான் நீங்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனுடைய சூழ்நிலைகள். ஆனால் அவ்வளவையும் நீக்கிவிட்டு குழந்தள்ளிவிட்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய கற்பனையை கொண்டு இதுதான் என்று நான் மாற்றிக்கொண்டேன். நிச்சயமாக நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, கற்பனை செய்பவர்கள். இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் படைப்பவனாக இருக்கின்றான், புதிய படைப்பாக படைப்பவனாக இருக்கின்றான். உங்களுடைய 5 வயதில் உங்களுடைய முகம் வேறு, 10 வயதில் உங்களுடைய முகம் வேறு, 30 வயதில் உங்களுடைய முகம் வேறு, அவன் படைத்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய படைப்பு என்று வரும்பொழுது அவன் தன்னுடைய படைப்புகளிலிருந்து காப்பி அடிப்பவன் இல்லை, புதிதாக படைப்பவன். அவ்வாறு இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் இறைவன் கொடுத்ததை கொண்டு ஒரு உருவமாக ஆக்கிக் கொண்டு, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவமாக கொண்டு, இன்னும் எனக்கு அமையவில்லை அமையவில்லை என்று அவன் ஒரு திசையில் உங்களுக்காக நன்மை கொடுத்து கொண்டிருக்க, அவ்வளவு நன்மைகளையும் உங்களுடைய துச்சகனமாக உங்களுடைய கற்பனைகளில் ஈடுபடுத்திக் கொண்டு இது முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய நாளைய வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. சுகமான வாழ்க்கை வேண்டும், எவ்விதமாக கற்பனை செய்வீர்கள் கூறுங்கள். உங்களுடைய நோய்கள் உங்களுக்கு நீக்கப்பட்டு, நோய்கள் எதுவுமே உங்களை தீண்டாமல் உங்கள் பாதுகாக்கப்பட்டு, புதிய புதிய படைப்பாக, உயர்த்தப்பட்ட படைப்பாக, நோய்கள் தீண்ட முடியாத அந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி திரட்சிகளில், உங்களுடைய உடலின் உயிராற்றத்தில், உயிரோட்டம் உள்ள அந்த ஆற்றலில் நீங்கள் வாட வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை எப்படி நீங்கள் உருவமாக அமைப்பீர்கள்? வெறும் காசு 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 உலதானம், இதை கொண்டு என்ன செய்ய முடியும் உங்களால்? பணத்திலிருந்து விலக வேண்டும், பிணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், அவ்வளவுதான். செலவு செய்யுங்கள், நாளைக்கு பணம் இல்லையே என்ற ஒன்றை தவிர நம்மிடம் வேறு எந்த விதமான தேவையும் இல்லை. பணம் இருந்தால் நான் வாழ்ந்து கொள்வேன், சுகவீனம் ஏற்படும் பொழுது இந்த பணத்தை அவ்வளவையும் நான் கொடுத்து விடுகின்றேன், சுகம் கிடைத்தால் போதும் என்று அலறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களோடு முணங்கிக் கொண்டு அலட்சிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய சத்தங்கள் காதுகளில் விழவில்லை. எப்படி தீர்மானிக்கின்றீர்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களிடம் இருக்கிறது என்று? அவன் கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் என்னவென்று கூட பார்க்கவில்லை, இப்பொழுதும் அவன் கொடுத்த சுகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வளவு சுகத்தையும் கவலைகளுக்குரிய பாதையில் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் என்ன செய்யப் போகின்றேன் என்று அவ்வளவு சக்தியை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். கற்பனைகளில் இருந்து விலக வேண்டும். பெரும் மானக்கேடும் மன எச்சைகளும் கலந்த ஒரு கற்பனை தான் நாளைய வாழ்க்கைக்கு உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது. நிச்சயமாக அவனுடைய மாபெரும் ஆற்றலை கொண்டு, அவன் கொடுத்திருக்கிற சுகத்தை கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் அதனை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், வெறும் பெருமைக்காக வேண்டியும் பொறாமையிலும் நீங்கள் சிக்கிக்கொண்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் அதிகரிக்க வேண்டும், பெருமை வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும், அவனை மிஞ்சிய அளவுக்கு நான் ஆக வேண்டும். பொறாமை காரணமாக வெறும் பணமும் பொருளும் சந்ததிகளையும் வைத்துக்கொண்டு நாம் அடிக்கக்கூடிய அட்டகாசங்கள் நிச்சயமாக பொறுத்து கொண்டிருக்கின்றான். அவன் மகா பொறுமையாளன். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பிறருக்கு உதவுங்கள். உங்களுடைய எண்ணத்தின் காரணமாக நீங்கள் முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் முக்கியம், அந்த எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். பெருமையிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் நான் என்னை விடுத்துக் கொள்ள வேண்டும். மானக்கேடுகளும் மலர்ச்சிகளும் எனக்கு கூடாது. பொருள் என்ற ஒன்று வெளிப்படையான மானக்கேடுகளில் உங்களை ஆக்கிவிடும். எவ்வளவு அதிகமாக பணம் வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு வீண் விளையாட்டுகளும் கேளிக்கைகளும் கூத்தாட்டங்களும் கச்சேரிகளும் என்னுடைய வாழ்க்கையாக அமைந்துவிடும். மன இச்சைகளின் காரணமாக மானக்கேடான வாழ்க்கை வெளிப்பட்டுவிடும். விபச்சாரத்தனமான வாழ்க்கை மன இச்சைகளிலிருந்து வெளிப்பட்டுவிடும். நாம் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய இறுதி நிலை. பெருமையும் பொறாமையும் கொண்டு வாழும் பொழுது விபச்சார குணம் அங்கு தலை தூக்கும். கேளிக்கைகளும் கூத்தாட்டங்களும் வெற்றித்தனமான வாழ்க்கையும் இறைவனுடைய நன்மையெல்லாம் வீணடிக்கக்கூடிய அந்த பாதைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஷைத்தான் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான். அவனோடு நீங்கள் உறவாடுவதற்கு முன்பாக இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவனை நீக்கி வைப்பவன், கெட்ட செய்திகளை உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கூடிய நீக்கி வைப்பவன், ஏமாற்றத்தை தவிர உங்களுக்கு வாக்களிக்கவில்லையே. சுகமாக வாழுங்கள், இன்பமாக வாழுங்கள், சந்தோஷத்துடன் வாழுங்கள். நிச்சயமாக கூறுகின்றான், அவிதமாக அல்ல, பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். என்றமிருந்துள்ள அனுகிரகத்தோடு நீங்கள் வாழ வேண்டுமென்றால், எந்த நாளிலும் உங்களுக்கு குறைகள் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், மனதில் ஒரு கஷ்டம் பாரம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் பயந்து கொள்ளுங்கள். முன்னேற்றத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இன்று கற்பிக்கப்படுகின்றது. சுகமான வாழ்க்கைக்காக வேண்டி, மனதில் சுமை ஏற்றப்படாத வாழ்க்கைக்காக வேண்டி, பாரம் தீண்டாத வாழ்க்கைக்காக வேண்டி. அந்தரங்கமாக இருக்கக்கூடியது பெருமையும் பொறாமையும், வெளிப்படையாக ஆகக்கூடியது உங்களுடைய மானக்கேடான வாழ்க்கை, வெளிப்படையான விபச்சாரத்தனமான வாழ்க்கை. பணம் என்ற ஒன்றை கொண்டு வெறும் கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்குகளிலும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கூடாது. மற்றவற்றையெல்லாம் மறந்து மற்றவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் என்று சுகமாக வாழ்கின்றேன் என்று நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்டும் விதமாக நீங்கள் செலவு செய்வதையும் நிச்சயமாக நான் விரும்பவில்லை. அடக்கமாக வாடுங்கள், பணிவோடு வாடுங்கள். உங்கள் கொடுத்திருப்பதை கொண்டு நன்மையை தெரிவிக்கணும். மற்ற மனிதர்களுடைய கஷ்டங்களை பாருங்கள், அவர்களுக்காக பாவமளிப்பு கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து வரும். சுகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மற்றவருடைய கஷ்டங்களை பார்க்கும்போது அந்த கஷ்டம் தனக்கு இல்லை, அவர்களுக்காக நான் பாவமளிப்பு தெரிகின்றேன். நிச்சயமாக அந்த பாவ மன்னிப்பானது உங்களுடைய நன்மைகளுக்கு உரியதாக அமையும். அவங்களை பாவங்களுக்கு மன்னிப்பு தரும்படும். இப்பொழுது இறைவன் கேட்கின்றான், உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் முன்னோடிப்பவன் யார்? உங்களது செவி புலன்களின் மீதும் பார்வைகளின் மீதும் சக்தியுடையவன் யார்? செவி என்றால் கேட்பது மட்டுமல்ல, புலன்களை கொண்டு அறிவது. இங்கு உள்ளத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு நாம் அறிய வேண்டும். உங்களிடமிருந்து ஒரு துன்பமான செய்தியை கேட்கின்றேன். உள்ளம் கூறுகின்றது, துன்பம் தேவையில்லை நான் இருக்கின்றேன் என்று புலன்கள் கூறுகின்றது. அவர்களுக்கு நன்மையான செய்தி அறிவியுங்கள், கவலைப்பட வேண்டாம் என்று நன்மையான செய்திகளை புலன்களிலிருந்து அறிவியுங்கள். ஆனால் நாம் வெறும் பேச்சை பேசுவோம், கஷ்டமாக இருக்கிறது என்று கூறும்பொழுது கவலைப்படாதீங்க சரியாக பெறும் சொல்லுவோம், உண்மைதான். ஆனால் அது புலன்களிலிருந்து வரும்பொழுது அங்கு சுகம் கிடைக்குமே தவிர, வீணாக வெறும் வார்த்தைக்காக வேண்டி நீங்கள் பேசும்பொழுது அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்லுவீங்க சுகமாக சொல்லிட்டு, எனக்கு எனக்குள்ள கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அவர்களுக்கு அது சுகமான ஆறுதலுக்கு பதிலாக எரிச்சலையும் வேதனையும் அதிகமாக்கிவிடும். பார்க்கறவங்களாம் இதான் சொல்கிறாங்க, இதுதான் சொல்லுவீங்க, ஆனால் நான் படுற துன்பம் எனக்கு தானே தெரியும். இதை கேட்பதற்கு விரும்பவும் இல்லை அவர்கள். உள்ளத்திலிருந்து புலன்களற்ற அந்த பாதை, அந்த வார்த்தைகள் உயிரோட்டமற்றது, மனதிற்கு அது பொருந்தாது. அவர்களும் செவியிருப்பவர்களாக இல்லை, அவர்களுக்கு உள்ளேயே இருக்கின்றது சுகமாக வேண்டும் என்று. அதனை மறுத்துவிட்டுத்தான் வாழ்வதன் காரணமாக சுகவீனங்களுக்கு மேல் பலவீனங்களும் அதற்கு மேல் கஷ்டங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யார் அவற்றை சிந்தித்து உணர்கின்றார்களோ, கொஞ்சம் பார்க்கின்றார்களோ, இது யாரிடமிருந்து வந்திருக்கிறது சுகமாக வேண்டும் என்று பார்க்கின்றார்களோ, அப்பொழுது புரியும் நிச்சயமாக சுகமாக வேண்டும் என்று கூறுவது இறைவனுடைய வார்த்தை என்று. அதையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூறும்பொழுது நிச்சயமாக இந்த மனிதர் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகளோடு அந்த வாக்கும் சேர்ந்திருக்கும். மனிதர்கள் கூறக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்தியத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களோடு அவருடைய இறைவனுடைய வாக்குகளோடு சேர்கின்றன. எனவே சுகம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இறைவழி மருத்துவம் என்பது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் மற்றவர்களுக்கு நன்மையை சுகமாக என்று கூறும் பொழுது நிச்சயமாக அந்த சுகம் அவர்களுக்கு இருக்கின்றது. இவ்வளவுதான், நான் இறைவனுடைய பாதையில் வாழ்கின்றனா இல்லையா என்பது மற்றவர்களையும் சேர்த்துக்கொண்டு நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்கின்றீர்களா இல்லையா, எங்களுக்கு என்று ஆரம்பிக்கிறீர்களா இல்லையா, அவ்வளவு. எங்களுக்கு என்று ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பொறாமையும் பெருமையும் நீக்கிக் கொள்ளுங்கள். அந்தரங்க பாவங்கள் வேண்டாம். வெளிப்படையான மானக்கேடுகளுக்குரிய வாழ்க்கையை நமக்கு அது அறிவிக்குமே, அந்த வாழ்க்கையும் வேண்டாம். எப்பொழுது மனைச்சிகளிடம் மானக்கேடுகளிடம் வெளிப்படையாக நான் வாழ்கின்றேனோ அப்பொழுது நம்முடைய தீமைகள் நமக்காக நெருங்கிவிட்டன என்பது பொருள். எந்த நேரத்திலும் நமக்கு பயபக்தி வேண்டுமே தவிர, பயபக்தி இல்லாமல் குதூகலமாக வாழக்கூடிய, கோலாகலமாக வாழக்கூடிய, பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம். விரும்பாதீர்கள், இப்படி வாழ்க்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய வம்சங்களும் இந்த இறைவனுடைய பாக்கியங்களில் பெருகி வரும்பொழுது அது நல்ல ஒரு சமுதாயமாக நாளைய வாழ்க்கைக்கு அழகான முன்னுதாரணமாக அமையும் என்பதையும் இன்று நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய செவிப்புடன்களின் மீதும் பார்வையின் மீதும் அதிகாரம் படைத்தவன் யார் என்று கேட்கும் பொழுது, நான் செவிகளிலும் வெறும் குருட்டுத்தனமான பார்வைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தவிர அதன் புலன்களில் வாழவில்லை. அது அறிவிக்கும் செய்திகளில் நான் வாழவில்லை. பார்க்கின்றேன், சுகமாக இருக்கின்றார்கள் எல்லோரும், எனக்கு வேதனை இருக்கின்றது. இதுதான் என் வாழ்க்கைக்கு இறைவன் காட்டக்கூடிய இந்த இலக்கு. நான் பட்டுக்கொண்டிருப்பது ஒரு மாயையானது, சர்ப்பகாலத்தில் மறையக்கூடியது, ஆனால் நானோ இது நிரந்தரமாக ஆகிவிட்டது என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்ற பொறாமையத்தில் ஏற்படாது. கண்முன்பாக ஒருவர் அழகான வார்த்தையை கூறுகின்றார், சுகமாகுங்கள் என்று, சுகமாகிவிடும் என்று கூறுகின்றார். அவர் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், சுகத்தை கொடுத்து கொண்டிருப்பது இறைவன் தான். என் முன்பாக கொண்டிருப்பது எனக்கு புலன்கள் இருக்குமானால் அவர் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்ப இறைவன் காரணமாகத்தான் என்று நான் அறியும் பொழுது அது எனக்கும் உண்டு. காலங்கள் மாற இருக்கின்றன. என்னுடைய துன்பங்கள் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற அந்த மனிதாபிமானத்துடன் எங்கள் பாவங்களை மன்னிப்பாகிறேன் என்று கேட்க வேண்டும். நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சுகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையான பிரார்த்தனை எதிர்பார்ப்பது எங்கள் பாவங்களை மன்னிப்பாயர். காலங்கள் மாற வேண்டாம், அழகான சூழ்நிலைகள் உயர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு அந்த நிமிடம் முதலாக சுகமான சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டன. அதில் நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். இந்த வாழ்க்கை சமுதாயத்திற்கு பொருத்தமானது. எந்த நேரமும் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயர் என்று உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுடைய செவிப்புடன்களுடைய அழகான ஆற்றல் உங்களுக்காக பிறக ஆரம்பிக்கும். உங்களுடைய பார்வை புலன்களும் உங்களுக்காக உங்கள் வழிவிட ஆரம்பிக்கும். ஆக நான் இறந்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை, இறந்தவற்றிலிருந்து உயிர்களை கொண்டு வருபவன் அவன் தான். உயிர் யாரிடம் இருக்கின்றது? இறைவனிடம், உங்களிடமில்லை. நான் உயிரை காப்பாற்றிக் கொள்ளப் போகின்றேன், மனிதர்கள் என் உயிர்களை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணப்படுதெல்லாம் இறைவன் கூறுகின்றான். நிச்சயமாக நீங்கள் புலன்களை இழந்துவிட்டீர்கள். உயிர் இறைவனிடம் இருக்கின்றது, உங்களிடமில்லை. உயிரோட்டம் இறைவனிடம் இருக்கின்றது, உங்களிடமில்லை. அந்த உயிரோட்டத்தினுடைய ஆற்றல் இறைவனிடம் இருக்கின்றது, உங்களிடமில்லை. எவ்விதம் நீங்கள் திசை திருப்பப்படுகின்றீர்கள்? டாக்டர்கள் என்று, மருத்துவம் என்று. எப்படி இந்த கெட்ட வார்த்தைகள் உங்களிடம் சேர்ப்பிக்கப்பட்டன? புலன்கள் அற்றுப்போய் கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் நாம் ஆகிவிட்டதன் காரணமாக உள்ளத்தின் செய்தியை கவனிக்க முடியாத இருள்களில் நம் மனம் ஆகிவிட்டது. மனிதர்களை எப்பொழுது நம்புகின்றீர்களோ இருள்கள் சூழ்கின்றன. இறைவனுடைய வார்த்தையை இறைவன் மட்டும்தான் எனக்கு அளிக்க முடியும் என்று எப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தோங்க ஆரம்பிக்கும். தெளிவாக நம்முடைய சிந்தனையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும், ஆற்றலின் பக்கம் திரும்ப வேண்டும். உயிர் உங்கள் கைகளில் இல்லை. உயிரில்தான், அந்த ஆற்றலில்தான் உங்களுடைய செயல்கள் அவ்வளவும். என்னுடைய ஒவ்வொரு செயலும் உயிர் ஆற்றல் மூலமாக வெளிப்பட வேண்டும். வெட்டித்தனமான பேச்சு கூடாது, ஜனரஞ்சகமான பேச்சு கூடாது, மக்களை கவரக்கூடிய பேச்சு கூடாது, உள்ளச்சத்தை கொடுக்கக்கூடிய பேச்சாக அமைய வேண்டும், எச்சரிக்கையுடன் கூடிய பேச்சாக அமைய வேண்டும், சத்தியத்தோடு பயபக்தியோடு வாழக்கூடிய பேச்சாக அமைய வேண்டும். இது உள்ளத்தோடு உங்களுடைய மனதை இயக்கி வைக்கும். அதிலிருந்து ஒளியோடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். இதுவரையில் இறந்து கிடந்த அந்த மனமானது இப்பொழுது கொடுக்கக்கூடிய அந்த சிறிய ஒரு ஆற்றின் காரணமாக ஒளியை பார்க்க முடிகின்றது. இது இறந்தவற்றிலிருந்து நான் உயிரோட்டமுள்ள ஒரு பாதையின் பக்கம் இப்பொழுது அமைகின்றேன். அவன் ஒருவன் தான் உயிரளிப்பவன். யார் இதற்கு மாறாக வெளிப்புற பார்வைகள் இருக்கக்கூடிய வெறும் ஆடம்பரங்களில் அலங்காரங்களில் தன்னுடைய மனதை பறிகொடுத்து இவற்றை விரும்ப ஆரம்பித்து விட்டார்களோ உள்ளம் சொல்லக்கூடிய அழகான வாழ்க்கையை, பயபக்தி மிக்க வாழ்க்கையை மறுத்து உல்லாசங்களில் வாழக்கூடிய மனச்சூழலின் பக்கம் நாம் திரும்பிவிடுகின்றோம். இப்பொழுது உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை தான் நாம் வெளிப்படுத்துகின்றோம். நான் ஒரு உயிரற்ற ஜடமாக ஆகின்றேன். எப்பொழுது அலங்காரங்களில் தெரிகின்றேனோ அவ்வளவும் உயிர் இல்லாதது, அதில் நான் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றேன். அந்த உயிரற்றது என் உயிருள்ள அந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை போக்குகின்றது. செல்ஃபோன் பேசும்பொழுது உயிரோட்டம் உங்களுக்கு குறைகிறது, உயிர் உள்ளதிலிருந்து உயிரோட்டம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. தவறான விஷயங்களையும், தேவையில்லாத விஷயங்களையும், கேள்விக்குரிய விஷயங்களையும், சிரிப்புக்குரிய விஷயங்களையும், ஆசியங்களுக்குரிய விஷயங்களையும், பெருமை பொறாமையை கொண்டு மற்றவர்களை இடித்தும் படித்தும் பேசக்கூடிய நிலையில் அது உங்களுடைய காதுகளை பாதிக்கிறதே தவிர, இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய கதிர் வீச்சுக்கள் பாதிக்கின்றன என்று கூறுவது பொய். இவை உயிரற்றவை, உயிரை போக்கக்கூடியவை. இதிலிருந்து உயிர்களை கொண்டு வருபவன் இறைவன் தான். இறந்தவற்றிலிருந்தும் வீணாய் போனவற்றிலிருந்தும் பயனுள்ளவற்றையும் உயிரோட்டத்தையும் கொண்டு வருபவன் இறைவன் தான். அதே சமயம் உயிருள்ள மனதை பாதிக்கும் பொழுது, மனச்சியில் வாழும்பொழுதும் மாணக்கரில் வாழும்பொழுதும் அதனை வீணாக்கி பாடாக்குவதும் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துவதும் நாம் தான். நன்மையை நீங்கள் நாடும் பொழுது இறந்தவற்றிலிருந்து உயிர்ந்ததை படைக்கின்றான். தீமையை நாடும் பொழுது உயிரோட்டம் இருந்தாலும் சொற்ப காலத்திற்குரிய அந்த உயிரோட்டத்தை வீணாக்கியதன் காரணமாக நீங்கள் துன்பத்திற்குள்ளாக இருக்கின்றீர்கள். அழகான உணர்வும் அழகான சூழ்நிலையும் உங்களுடைய குணநலனமும் மனநலமும் அவ்வளவும் கெட்டு துன்பத்தின் சூழ்நிலைகள் ஆகுகின்றோம். இங்கு உயிர் உள்ளதிலிருந்து உயிரோட்டத்தை வெளிப்படுத்துகின்றான். இரண்டுக்கும் இறைவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். இவற்றில் நீங்கள் எதனை மறுப்பீர்கள்? செத்து கிடக்கக்கூடிய மனதிற்கு தெம்பையும் நம்பிக்கையும் உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியதும், மிகவும் விமரிசையாக நான் உல்லாசங்கள் இருக்கும் பொழுது ஒரு செகண்ட துன்பமான நிகழ்ச்சி என்னை சோர்வடைய செய்து இன்னும் உயிரையும் பழிவாங்கக்கூடிய அளவுக்கு இறைவனால் ஆக்க முடியும் என்று உண்மையானால் அறிந்து கொள்ளுங்கள். உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துபவன் தான். உயிரோட்டமுள்ள என்னுடைய மனதையும் உடலின் சுகத்திலிருந்தும் ஒரு செகண்ட உயிரை பறிக்கக்கூடிய அந்த மாபெரும் பாதகத்தை நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து உங்கள் கொடுக்கும் பொழுது தாங்க முடியாமல் உயிரை விடுவீர்களே, அந்த நிலையும் ஏற்படுத்தும் இறைவன் தான். அஞ்சு கொள்ளுங்கள், எந்த நிலையில் என்ன ஏற்படும் என்று தெரியாது. நம்பிக்கையோடு நன்றியோடு வாழ்ந்து கொண்டு வாருங்கள். இவ்வித சூழ்நிலைகள், மாற்றமாகிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், புயல் போன்று வீசும் சூழ்நிலைகளும் சாதகமான காற்றை கொண்டு இறைவன் உங்களை மன்னித்து வாழ வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலிருந்தும் நாம் திரும்ப 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 நம்முடைய நிலைமை மாறி மாறி சீரடைய வேண்டிய அவசியமில்லை. சீரான வாழ்க்கையின் பக்கம் உயர்ந்து வாருங்கள். உங்களுக்காக சமாதான மிக்க வாழ்க்கையின் பால் உங்களுடைய இறைவன் உங்களை திருப்புகின்றான். இந்த சமாதான மிக்க பாதையை தான் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கின்றான். அவ்வளவு காரியங்களையும் சகல காரியங்களையும் திட்டமிடுகின்றான் உங்களுக்காக வேண்டி. உங்களுடைய இறைவனை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை இறை செய்திகளை கொண்டு அவனை அறியுங்கள். அத்தியாயம் 10:31. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் அவன்தான். உங்களுடைய செவிப்புலன்களின் மீதும் பார்வைகளின் மீதும் சக்தியுடையவன் அவன்தான். இறந்தவற்றிலிருந்து உயிர்வுள்ளதை கொண்டு வருபவனும் உயிர் ஓட்டத்திலிருந்து இறந்தவற்றை வெளிப்படுத்துபவனும் அவன்தான். இன்னும் உங்களுடைய சகல காரியங்களையும் நாளைய வாழ்க்கைக்கு திட்டமிடுபவன் அவன்தான். அவ்வாறாயின் நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டாமா? நிச்சயமாக இவற்றை யார் மேற்கொள்கின்றீர்களோ, அத்தியாயம் 10:25, சமாதானமிக்க வாழ்க்கையின் பால் உங்களை அவன் அடைக்கின்றான். செவிசாய்ப்பவர் யார்? சமாதானமிக்க இந்த பாதையின் மீது அவன் உங்களை அழைக்கின்றான். சமாதானமுள்ள வாழ்க்கையை தேவையில்லை, எதுவுமே இறைவனிடம் செல்லுபடியாகாது. உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரி. அத்தியாயம் 10:25, சமாதானமிக்க வாழும் இடத்தின்பால் அவன் உங்களை அழைக்கின்றான். நிச்சயமாக அவன் தன் காரியங்களில் வெற்றியாளன். யார் அவனுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்காக வேண்டும். உங்களுடைய மனதிற்கும் நீங்கள் சமாதானத்தை கேளுங்கள். என் இறைவனே, நல்ல செய்தியாக ஏற்றுக்கொண்டே எனக்கு சமாதானத்தை கொடு என்று கேளுங்கள். உங்களுக்காக அந்த சமாதானம் மிக்க பாதையின் பால் உங்களை அந்த சமாதானமுள்ள சூழ்நிலைகளின் வாழக்கூடிய மக்களோடு இணைத்து ஒரு அழகான சமுதாயமாக அமைப்பான். அங்கு இறைவனுடைய பாக்கியங்கள் வானங்களிலிருந்தும் உங்கள் பாதங்கள் கீழிருந்தும் வெளிப்படும். அந்த இயற்கையான சூழ்நிலைகளில், உயிரோட்டமிக்க சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இன்று நீங்கள் விரும்புங்கள். அத்தியாயம் 3:19, சமாதானத்தை தவிர அவனிடம் எந்த பிரார்த்தனையும் செல்லுபடியாகாது. சமாதானமிக்க பாதையில் அந்த வாழும் இடங்களில் உங்களை வாழ்விக்க விரும்புகின்றான். உங்களுக்கிடையில் நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம், மானக்கேடுகளில் ஆக வேண்டாம், மனச்சியலில் ஆக வேண்டாம், பொறாமையிலிருந்து விலகுங்கள். இப்பொழுது சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள் வேண்டும். நீ இன்று எனக்கு அமைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு கஷ்டத்தோடு சேர்ந்த சுகம் நாளைய வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கைக்காக நீ என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் என்பதை அறிகின்றேன். பொறுமையை கொடிறைவனே, பொறாமைக்கு பதிலாக பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பெருமைக்கு பதிலாக பணிவை மேற்கொள்ளுங்கள், சமாதானமிக்க அந்த பாதையில் நுழைந்து விடுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இறைவனை ஏற்றுக்கொள்ளப்படும். பெருமையும் பொறாமையும் இருப்பது இல்லாதன் காரணமாக, பணிவும் அடக்கமும் இருப்பதன் காரணமாக நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு மனதினுடைய ஓட்டமும் இறைவனின் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அவ்வளவையும் உங்களை ஏற்கச் செய்து அந்த வாழ்க்கையில் அமைக்கின்றான். உள்ளமும் மனமும் ஒன்றிணைய வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய மலர்ச்சிகளும் மாணக்கர்களும் நீங்க மனமானது உள்ளத்தினுடைய இறைவனுடைய செய்தியோடு கலந்துரைகின்றது. எந்த விதமான அவசரமோ அவநம்பிக்கையோ இல்லாமல் நன்றியுணர்வோடு நம்பிக்கையோடு கலந்துவிடுகின்றது. எனவே அந்த வாழ்க்கையை இன்று நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம். மறைவான அந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கையை கண் கொண்டும் காதுகளை கொண்டும் பார்க்காதீர்கள். நிச்சயமாக அவன் அந்த புலன்களால் அறிய முடியாது. நீங்கள் இப்பொழுது எதை ஏற்றுக்கொண்டீர்களோ இறைவனுடைய அனுமதியை கொண்டுதான் ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மானக்கேடுகளாக இருக்கக்கூடிய பெருமையையும் பொறாமையும் நீக்குங்கள், பணிவையும் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனும் பயபக்தியோடு இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் புரிகின்றான். அத்தியாயம் 45:1 பயபக்தியாளர்களுக்கு இது உயிரளிப்பதாகும். 45:1 பயபக்தியாளர்களுக்கு இது உயிரளிப்பதாகும். உயிரோட்டத்துடன் இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. சந்தேகமும் வேண்டாம், எந்த விதமான கவலையோ பயமோ வேண்டாம். உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை நீங்கள் உயிரை பார்க்க முடியாது, உயிரோட்டத்தையும் பார்க்க முடியாது. மனதிற்குரிய சமாதானம் உயிரோட்டத்திற்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சான்றாகும். அந்த சான்றோடு எந்த விதமான சமாதானத்திற்கு கேடான பாதையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். உங்களுடைய மனச்சைகளை நீக்கிக் கொள்ளுங்கள், வெளிப்படையான மனச்சைகளை நீக்கிக் கொள்ளுங்கள். இறைவனிடம் உதவி தேடுங்கள். எங்கள் இறைவனே, எங்கள் சமுதாயத்தை மன இச்சைகளிலிருந்தும் மானக்கேடுகளிலிருந்தும் பாதுகாத்துக்கொள். அந்தரங்கமானதும் வெளிப்படையானதுமாக இந்த இரண்டு கேடுகளிலிருந்தும் பாதுகாத்துக்கொள் இறைவனே. மனச்சையின் காரணமாக நாங்கள் வழிதவறிவிட்டோம். எங்களை நீ மன்னித்து உயர்வான பாதைகளில் தூய்மையான எண்ணங்களோடும் மனநிலையோடும் எங்களை எங்களது சமுதாயத்தை வாழ வைப்பாயாக. எங்களிடம் இருக்கக்கூடிய பொறாமையையும் எங்களிடம் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் இவ்வளவு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற இயக்கமும் கூட, அந்த பொறாமையுடைய சின்ன ஒரு அளவிலான இயக்கமும் கூட இருக்க வேண்டாம். பெருமையும் கொண்டுவிட வேண்டாம். இருக்கக்கூடிய சுகத்தை கொண்டு நாம் உயர வேண்டியவர்கள். இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமையும் பொறாமைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தரமும் பணிவும் அடக்கமும் கொண்டிருக்கூடிய இந்த தரமும் இந்த இரண்டும் சமமாகாது. பணிவும் அடக்கமும் உங்களை மேலோங்கச் செய்யும். நாம் பார்வையிலிருந்தும் குரல்களாக ஆகிவிட வேண்டாம், காதுகளிலிருந்தும் செவிடுகளாக ஆக வேண்டாம். உள்ளத்தின் தூய்மையோடு இன்னும் பிரகாசமான பார்வையும் தெளிவான கேள்வியும் கொண்டு அழகான சூழ்நிலையை கொண்டு உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். பொறுமையையும் பணிவையும் இவரிடம் கேட்கின்றோம். இறைவன் ஏற்றுக்கொண்டான். இவற்றை நீங்கள் வெளிப்படையான உருவமாக பார்க்க முடியாது. அவன் படைப்பாளன், படைத்த படைப்பை அவன் காய்பிடிப்பவன் இல்லை. ஆகவே உங்களை நாளைய வாழ்க்கையில் நீங்கள் எவற்றையெல்லாம் உருவகங்களாக கற்பனை செய்கிறீர்களோ அது நிச்சயமாக இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் படைக்க இருக்கக்கூடிய ரகசியத்தை அவனைத்துறை யாரும் அறிய முடியாது. ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய சுகத்தில் வாழ்ந்து வாருங்கள். அந்த படைப்போடு படைப்பாக உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய மனமும் ஒன்றிணையற்றும் சுகமாக வாழ்ந்து வாருங்கள். நீங்கள் உயர்ந்து வரும்பொழுது நீங்கள் அறிவீர்கள், இதுதான் எனக்கு இறைவன் வாக்களித்தது. உருவமாக ஆகும் பொழுது நீங்கள் இறைவனுடைய அந்த மாற்றங்களை கொண்டு எந்த விதத்தில் நான் மறைவாக அதனை சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனோ அது வெளிப்படையாக ஆகும் பொழுது இந்த இரண்டும் இணைந்து நீண்ட ஆயுட்கள் வாழ்நாள் முழுமைக்கும் மாற்றமடையாத சுகங்களுடன் வாழ்ந்து வருவீர்கள். நீங்கள் நாளை வாழ்க்கையை கற்பனை செய்யாதீர்கள். நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. உயிரோட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கை அமைப்பவர்கள் நீங்கள் இல்லை. ஏற்றுக்கொள்ளுங்கள், அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்க முடியாததன் காரணமாக, உங்களுடைய 5 புலன்களுக்கு புறப்படாத காரணமாக ஒன்றுமே நிகழவில்லை என்று எண்ண வேண்டாம். எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நன்மையை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். தீமைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றை மட்டும் விலக்கிக் கொள்ளுங்கள். பார்வையை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. தீமை தானாக அடியும், நன்மை தானாக தடை தோங்கும். இந்த உண்மை உங்களுக்கு போதுமான நல்லறிவை கொடுக்க வேண்டும். நன்மைகள் தானாக பெருகிருக்கின்றது, தீமைகள் தானாக அடியிருக்கின்றது. நீங்கள் நன்மையோடு இணைந்து கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் சுகத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய சுகவினம் இருக்கின்றது, மறந்துவிடுங்கள், அது அடியக்கூடியது. சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை இன்று நாம் நம்முடைய இறைவனோடு இணைந்து ஏற்றுக்கொண்டோம். அதுவே நாளைக்கு நமக்காக நிகழ இருக்கின்றது. ஆகவே கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் இறைவன் நம்மை நீக்கி சுகத்தின் பாதையிலும் அழகான ஆறுதலில் நம்முடைய மனதில் அமைதியையும் கொண்டு வாழ வைக்கக்கூடிய கட்டாயம் அவனுக்கு இருக்கின்றது. தன் மீது கடமையாக்கி கொண்ட இந்த வாழ்க்கையை நமக்கு பொருத்தமாக ஆக்கிவிட்டான். சுகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் விட்டுவிட வேண்டாம்.